கருணை உம் வடிவல்லவா.
விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 6.
கடவுள் உன் பெயரல்லவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஒரு கற்பனை காட்சியுடன் இன்றைய தேடலை துவக்குவோம். வெளியூர் பயணத்திற்காக இறுதி நேரத்தில் ரயில் நிலையம் செல்கின்றோம். நாம் இருக்கையில் அமர்ந்ததும் ரயில் கிளம்புகின்றது. அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விடுகின்றோம். ஆயினும் அவசரமாக ஓடிவந்து ஏறிய படபடப்பு இன்னும் குறையவில்லை. அவ்வேளையில் பயணச்சீட்டை பரிசோதிக்க கண்காணிப்பாளர் வருகின்றார். நம் முன்பதிவு விவரங்களை அவரிடம் காட்டும்போது கண்காணிப்பாளர் நம்மிடம் ஏதேனும் அடையாள அட்டை உள்ளதா என்று கேட்கின்றார். பாக்கெட்டை தடவி பார்க்கும்போதுதான் தெரிகின்றது, அடையாள அட்டைகள் நிறைந்த நம் பர்ஸை வீட்டிலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டோம் என்ற உண்மை நம்மை தாக்குகின்றது. இரத்த அழுத்தமும் இதய துடிப்பும் கூடுகின்றன. உடலெங்கும் வேர்வை துளிகள் வெளிப்படுகின்றன. மயக்கம் வருவதைப் போல் உணர்கின்றோம். அன்புள்ளங்களே, இந்த கற்பனை காட்சி எப்போதாவது நமக்கோ அல்லது நமக்கு நெருங்கியவர்களுக்கோ நடந்திருக்கலாம்.
அடையாள அட்டைகளின்றி வீட்டை விட்டு வெளியேறுவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை எல்லோரும் அறிவோம். சில மாதங்களுக்கு முன் ஓர் அருள் பணியாளர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தருகே சுரங்கப்பாதையில் அவசரமாக சென்று கொண்டிருந்தபோது மாரடைப்பு வந்து அங்கேயே மயங்கி வீழ்ந்தார். அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அவரை கொண்டு சென்றபோது அவர் ஏற்கனவே இறந்துவிட்டார் என்று மருத்துவர்கள் அறிவித்தனர். அவரிடம் எந்தவோர் அடையாள அட்டையும் இல்லை. அவர் வைத்திருந்த பையில் அருள் பணியாளர்கள் அணியும் தனிப்பட்ட உடை இருந்ததால் பல கோவில்கள் துறவு இல்லங்களுக்கு தொடர்பு கொண்டு இறுதியில் அவர் பணி செய்து வந்த இல்லத்தில் உள்ளோருக்கு தகவல் சொல்லப்பட்டது. இந்த தேடல் 4 நாட்கள் நீடித்தது. அதற்கு பின் அவரது அடக்கம் நிகழ்ந்தது. அடையாள அட்டைகள் இல்லாவிட்டால் நாம் அனாதை ஆகிவிடுவோம் என்பது இன்றைய நிலை. வாக்காளர் அட்டை, வங்கி கணக்கு அட்டை, ஓட்டுநர் உரிமம், பணிபுரியும் அலுவலக அட்டை அல்லது பயிலும் கல்விக்கூடத்தின் அடையாள அட்டை, நாடுவிட்டு நாடு செல்லும் கடவுச்சீட்டு என்று பல வழிகளில் நம் அடையாளத்தை பதிவு செய்துள்ள அட்டைகள் ஏதுமின்றி வாழ்வது இன்று மிக கடினம்.
அன்பு இதயங்களே, இரக்கத்தின் சிறப்பு யூபிலி ஆண்டை ஒட்டி இரக்கத்தின் முகம் என்ற தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மடலின் ஆரம்ப வரிகள் நாம் பயன்படுத்தும் அடையாள அட்டைகளை பற்றி நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இறை தந்தையின் இரக்கத்திற்கு இயேசு கிறிஸ்துவே முகமாக விளங்குகின்றார் என்ற ஆரம்ப சொற்களுடன் இந்த அறிவிப்பு மடலை திருத்தந்தை துவக்கியுள்ளார். இதைத் தொடர்ந்து தன்னை அறிமுகப்படுத்த இறைவன் மோசேயிடம் பயன்படுத்திய சொற்களை நமக்கு நினைவுபடுத்துகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, இறைவன் பயன்படுத்திய அறிமுக அட்டைகள் அல்லது அடையாள அட்டைகள் விவிலியத்தில் ஆங்காங்கே உள்ளன. ஆதாம், ஏவாள், நோவா, அபிரஹாம், சாரா, ஈசாக், யாக்கோபு ஆகியோருடன் தொடர்பு கொள்ளும் இறைவனை நாம் தொடக்க நூலில் சந்திக்கின்றோம். அவர்கள் அனைவரின் வாழ்விலும் இறைவன் குறுக்கிட்டு தாக்கங்களை உருவாக்கினாலும் இவர்கள் யாரும் இறைவனிடம் நீர் யார் என்ற அடையாள கேள்வியை எழுப்பவில்லை. இந்த கேள்வியை முதன்முதலாக கடவுளிடம் எழுப்பியவர் மோசே. எரியும் புதர்வழியே இறைவன் மோசேக்கு அறிமுகமாகின்றார். அப்புதரிலிருந்து உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் நானே என்று தன்னையே அறிமுகம் செய்து கொள்ளும் இறைவன் அதே மூச்சில் தான் மோசேயை சந்திக்க வந்ததன் காரணத்தையும் கூறுகின்றார்.
விடுதலை பயண நூல் பிரிவு 3. அப்போது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும் அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன்.
கடவுள் உன் பெயரல்லவா. கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா. கருணை உன் வடிவல்லவா.
அன்பு இதயங்களே, தலைமுறை தலைமுறையாய் வாழும் கடவுள் என்று தன்னையே அறிமுகப்படுத்தும் இறைவன் அதே மூச்சில் மக்கள் படும் துன்பங்களைக் கண்டு இறங்கி வருபவராக தன்னை அடையாளப்படுத்துகின்றார். இதைத் தொடர்ந்து கடவுள் மோசேயை விடுதலைப் பணிக்கு அனுப்பி வைக்கின்றார்.
விடுதலை பயண நூல் பிரிவு 3. அப்போது ஆண்டவர் கூறியது, இஸ்ரேல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்தி செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகின்றேன். மோசே கடவுளிடம், பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்துப் போவதற்கும் நான் யார் என்றார். அப்போது கடவுள், நான் உன்னோடு இருப்பேன் என்றார். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார்.
எனதருமை அன்புள்ளங்களே, இறைவன் நம்மோடு என்பது இறைவனின் ஓர் அழகிய இலக்கணம். இறைவன் நம்மோடு இருக்கிறார், அதிலும் முக்கியமாக துன்புறும் நேரத்தில் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கின்றார் என்ற எண்ணத்தை விளக்க ஹெரால் குஷ்னர் என்ற யூத மத குரு இறைவனுக்கும் மோசேக்கும் இடையே நிகழ்ந்த இந்த உரையாடலை எடுத்துக்காட்டாக கூறுகின்றார்.
இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவதற்கு நான் யார் என்று மோசே கேட்கின்றார். தன்னை பற்றிய தெளிவு பெற விளைந்த மோசேக்கு அந்த தெளிவை இறைவன் தரவில்லை. மோசே யார் என்பதை கூறாமல் இறைவன் அளிக்கும் பதில், நான் உன்னோடு இருப்பேன் என்பதே. தனது திறமை, முக்கியமாக தனது பேசும் திறமை குறித்து மிகவும் நம்பிக்கையின்றி இருந்தார் மோசே. இந்த பணிக்குச் செல்ல தனக்கு தகுதியில்லை, சக்தியில்லை என்பதை வற்புறுத்திச் சொல்லவே அவர், இதைச் செய்ய நான் யார் என்று கேட்கின்றார். அதற்கு இறைவன், நான் உன்னிடம் இருப்பதுதான் நீ தேடும் சக்தி என்கின்றார். இதற்கு பின் மோசே ஓரளவு தெளிவு பெறுகின்றார். மீண்டும் அவருக்கு எழும் அடுத்த கேள்வி இது, நீர் என்னுடன் இருக்கின்றீர், சரி, உம்மை நான் எப்படி எகிப்தில் அறிமுகம் செய்வது? இந்த கேள்விக்கும் இறைவனின் பதில், இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே.
அன்பு நெஞ்சங்களே, நான் இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன் என்று கடவுள் தரும் பதில்களை இறையியல் மெய்யியல் கண்ணோட்டங்களில் பார்த்தால் இந்த வார்த்தைகளுக்கு பெரிய விளக்கங்கள் தரலாம். ஆனால் கடவுள் மோசேக்கு அளிக்கும் பதில்களை எளிய வழியில் சிந்தித்தால் இந்த பதில்கள் கடவுளின் ஒரு முக்கியமான இலக்கணத்தை அறிய உதவும் பதில்கள் என்பதை உணரலாம். இறைவன் என்றும் இருக்கிறவர் என்ற இலக்கணத்தையும், அவர் இருப்பதெல்லாம் துன்புறும் மக்களோடு இருப்பதற்கே என்ற இலக்கணத்தையும் இறைவன் தரும் இந்த பதில்கள் தெளிவாக்குகின்றன. இவ்விதம் மோசேயிடம் தன்னை அறிமுகப்படுத்தி மக்களின் துயரோடு தன்னை அடையாளப்படுத்திய இறைவனை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் இரக்கத்தின் முகம் மடலின் துவக்கத்திலேயே நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். தன் மடலின் அறிமுகப் பகுதியில் திருத்தந்தை சுட்டிக்காட்டும் வரிகள் விடுதலை பயணம் 34 பிரிவிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரிவில் மோசே இறைவனை சந்திக்க 2 சீனாய் மலைக்கு சென்ற நிகழ்வு கூறப்பட்டுள்ளது. மோசே இறைவனை சந்திக்க 1 சென்றபோதும் 2 சென்றபோதும் தன்னை இரக்கத்தின் இறைவனாகவே அவர் அறிமுகம் செய்து கொள்கின்றார்.
விடுதலை பயண நூல் பிரிவு 20. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டில் நின்று உன்னை வெளியேறச் செய்தவர். விடுதலை பயண நூல் பிரிவு 34. ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவுமுள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்கு உரியவர், 1000 தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர், கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் என அறிவித்தார்.
அன்பு இதயங்களே, இரக்கம், பரிவு, பேரன்பு, மன்னிப்பு என்ற அனைத்து அழகிய பண்புகளையும் தன் இலக்கணமாக வெளிப்படுத்தும் இறைவனை நமக்கு அறிமுகப்படுத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த இறைவனின் முகமாக இந்த உலகிற்கு வந்தவர் இயேசு என்பதை தன் மடலின் ஆரம்பத்தில் ஆணித்தரமாக எடுத்துரைத்துள்ளார். திருத்தந்தை வழங்கியுள்ள இரக்கத்தின் முகம் என்ற மடலில் நம் தேடல் பயணம் தொடரும்.
வெளியெங்கும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார், மனதீபம் நீ என்று அறியாமலே, அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார், அகமூறும் உனதன்பை புரியாமலே, தொடும் தூரம் இருந்தாலும் நீதான் என்றே உணராத நிலை மாற்றுவாயோ, உந்தன் கடல் போன்ற அன்பின் துடி போதும் வாழ்வேன், ஒளிவூடு வாடும் மலர் போலாவே, மனவாசல் திறந்தே உன்மயமாகுவே, கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
இன்றைய விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.